வணக்கம், கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் கேட்டுருந்தவங்களுக்கும் வணக்கம், புதுசாக கேட்குறவங்களுக்கும் வணக்கம். I'm Prashant alongside Varun. So this is Random Pod and நாங்கள் அப்படியே அப்பப்போ ஜாலியாக பேசுவோம். இந்த மாதிரி ஜாலியாக பேச ஆரம்பிச்ச ஒரு எபிசோட் தான் இது. என்ன வரும் கரெக்டா?
எஸ் எஸ், லாஸ்ட் டைம் வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேச வச்சோம். கொஞ்சம் சீரியஸான டாபிக் பேசணும், மானிட்டைசிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். எவ்வளோ பேர் அதை கேட்டிருக்கீங்கன்னு தெரில, கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேட்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட் பாதி பேர் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான எபிசோட்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோன்ட்டு எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னியோட எபிசோட் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது, கரெக்டுங்களா?
எஸ், இன்னியோட எபிசோட் வந்து ஃபுல்லாக டேட்டா ரிச்சாக இருக்க போகுது.
ஏன் டேட்டா ரிச்சுன்னு சொல்கிறீங்க?
டேட்டா ரிச்சுன்னு சொல்றதா இல்ல, ஓகே, ரெக்கமெண்டேஷன் ரிச்சுன்னு சொல்லலாம். இந்த எபிசோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி தான். முன்னாடி எல்லாம் ஒரு எப்படி நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணி தேடி எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு படம் பிடிக்குது, ஒரு பாட்டு பிடிக்குதுன்னா பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே எல்லாத்துலயும் இருக்கு. பட் எதை பாக்குறது, எதை கேட்கறது, எதை படிக்கிறதுன்னு தெரியாம இருப்போம். ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. எல்லாரும் சில பேர் சில விஷயம் வந்து அவங்க அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டோ படிச்சோ பார்த்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் வரனுக்கும் தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த இன்னைக்கு எபிசோட்ல அப்படியே ஜாலியாக சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிச்சோம். கரெக்டா?
எஸ் எஸ், இது என்ன சொல்லணும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் எபிசோடுன்னு வச்சுக்கலாமே. இதுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்றதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை, மோர் லைக் எங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ஸ், கம்ஃபர்ட் ஃபிலிம்ஸ், கம்ஃபர்ட் பிளேசஸ் தட் வி வில் கோ பேக் டு, யூனோ, ஃபீல் குட் அபவுட் அவர் செல்ஸ், அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்ததுல என்னென்னலாம் ரெக்கமெண்ட், என்னென்னலாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோட். இந்த மாதிரி எபிசோட ரிப்பீட்டடாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க?
ஆமாம் ஆமாம், இது எனக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக். நானும் வந்து ஆல்மோஸ்ட் என் லைஃப்ல மீட் பண்ண எல்லாருக்கிட்டையுமே அவங்களுக்கு பிடிச்ச படம் எது, புக் எது, அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதுன்னு நான் கேட்காம இருந்ததே கிடையாது, கேட்டிருக்கேன். அது எதுக்குன்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நான் புதுசாக ஏதாவது ஒரு படமோ மியூசிக்கோ புக்கோ பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு சரிநலமான ஒரு இன்டென்ஷன்ல தான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் கிவிங் இட் பேக் அகைன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எதுல ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட்? நிறைய இருக்கு, ஆரம்பிக்கலாம்.
சினிமாலே ஆரம்பிக்கலாம், அதுல தானே
ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்குமா? படத்துல இப்ப நிறைய கேட்டகரி வருது. படம்னா மொத்த இதுல இருந்து குளோபலா ஆரம்பிக்கலாமா இல்ல லைக் ரீஜனா ஆரம்பிக்கலாமா?
இல்ல லைக் நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். லைக் இட்ஸ் நாட் சரி, ஓகே, இது 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 அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். இது படமா?
இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தட் ஒன் ஃபிலிம் தட் யூ ரெக்கமெண்ட் டு எவ்ரிபடி யூ மீட் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்கும், கரெக்டா?
எக்கச்சக்கமா ரெக்கமெண்ட் பண்றேன் இது மக்கள்கிட்ட. ஏன்னா யாரெல்லாம் மீட் பண்றனோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு ரெண்டு நாள் உட்காந்து ஒரே ரெண்டு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் படம், அது பழைய படம், 1985 வந்த ஒரு படம், ஒரு மலையாள படம். அதை வந்து பார்த்து முடிச்சுட்டு எனக்கு 2-3 days கண்டினியூஸா ஒரு தாக்கம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு படம் வந்துதான் தூவான தும்பிகள்னு சொல்லிட்டு, பத்மராஜன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அந்த படம் பார்த்துட்டு ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட், இவ்வளோ ஃபார்வர்டா எடுக்க முடியுமா, அப்பெல்லாம் எப்படி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி யோசிச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ அது ப்ராப்பரா எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பையும் அப்புறம் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படின்றது வந்து அழகா இருக்கும் அந்த படத்துல. அதனால அந்த படம் ஒரு 2-3 days ரொம்ப ஃபிலிம் மேக்கிங் வைஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த படம் எல்லாருமே பார்க்கணும்னு நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணேன்.
சூப்பர், நானும் என்ன பார்க்கல, நீ ஆல்ரெடி எங்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், நான் பார்க்கறேன். அப்படியே அது எப்படி பார்க்கணும் அவளையும் சொல்லிடு.
அந்த படம் வந்து தூவான தும்பிகள் எதுல பார்த்தேன் ஞாபகம் இல்லை, ஹாட் ஸ்டார்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹாட் ஸ்டார்ல உங்களால தூவான தும்பிகள் பார்க்க முடியலன்னா பத்மராஜனோட மோகன்லால் நடிச்சிருக்கிற இன்னொரு படம் இருக்கு, அது பேர் தான் வந்துட்டு நமக்கு பார்க்கான் முந்திரி தோப்புகள்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, இதுவும் பாருங்க. ஏன்னா அந்த ரெண்டு படமும் நீங்க இப்ப பார்த்தா கூட உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் இந்தியாவில நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். பட் சொன்ன சார் ஜெம் ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி அழகா இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி எப்படி காமிக்கணும்ன்றத சூப்பரா எடுத்திருப்பாங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க,
பேரை தேடி பாருங்க, கண்டிப்பா நானும் பாக்குறேன். நான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு படம் வந்து ரொம்ப வருஷமா அந்த படம் பார்த்துல இருந்து அந்த படத்தை மட்டும் தான் எனக்கு அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், த மோட்டர் சைக்கிள் டைரிஸ், அந்த படம் மட்டுமா. சோ அந்த படம் நான் ரெக்கமெண்ட் பண்ண அது ஆளே கிடையாது, அவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கேன். அது அந்த படம் வந்து லைக் யூடியூப்லயே இருக்கு, பார்க்கலாம், சப்டைட்டில்ஸோட இருக்கு, அது போர்ச்சுகீஸ் ஃபிலிம் சப்ஸோட இருக்கு, பார்க்கலாம். அந்த படம் பேசுற விஷயத்தோட ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜோன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு த்ரில்லர் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வச்சிருக்கலாம், பாலிடிக்ஸ் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி. இந்த படத்துல அதோட ஸ்பெக்ட்ரம் வந்து பயங்கர பயங்கர பெருசு, ரொம்ப வைடு. இட் என்கம்பசஸ் எவ்ரி திங் தட் வி நோ, தட் வி ஃபீல், அந்த மாதிரி. இந்த இது மாதிரி விஜய் வரதராஜ் பாட்காஸ்ட்ல அவர் சொன்ன மாதிரி, இந்த அண்டத்துல இருக்க எல்லாத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அதோட கோர். சோ அந்த மாதிரியான ஒரு படம் அது. நம்ம அந்த படம் பார்த்தா அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அவங்க அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. சோ இப்ப அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணது வேற, நான் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படம் பார்த்து மத்தவங்க ஃபீல் பண்ணது வேற. எல்லாருமே அந்த படம் வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் மோர் அபவுட் ஆர்செல்ஸ், அது ஒரு கண்ணாடி மாதிரி அந்த படம். ஸோ நான் அந்த படத்தை அப்படிதான் பாக்குறேன். நான் வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, டல்லாலாம் இருந்துச்சுன்னா உட்காந்து அந்த படம் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த படத்தை நான் வந்து தெரப்பியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு படம்.
இதே போல ரீசெண்டா கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஃபிலிம் தேடி போய் பாக்குற ஒரு ஃபிலிம், எப்போதான் சோகமா இருக்கீங்களோ அப்ப போய் பாக்குற ஃபிலிம்னா அது வந்து, இப்ப நீங்க மோட்டர் சைக்கிள் டைரி சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு படம் மூணு படம் இருக்கு.
எனக்கு நிறைய படம் இருக்கு, அதுல இந்த படம் வந்து கம்ஃபர்ட் ஃபிலிம், இது வந்து ஒரு மாதிரி பிலாசபிக்கல் கைடு, இந்த படம் எல்லாமே இப்படி
சொல்றேன். ஒரு இன்னும் ஒரு ரெண்டு படம் சொல்லுங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஃபிலிம்.
மீதி ரெண்டு படமா? மீதி கம்ஃபர்ட் இன்னொரு படம் வந்து இது கும்பலாங்கி நைட்ஸ்
நடச்ச, நானும் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன்,
அதுவும் பாப்பேன் உட்காந்து, சந்தோஷமா இருக்கும் பார்த்தா.
இன்னொரு ஒரு படம் இருக்கு, எவ்வளவு பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல, ஆனா இதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஃபிலிமா தான் நான் கோட் பண்ண விரும்புறேன். வால்இன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அது எவ்வளவு பேர் பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பிக்சார்ல ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் ஒர்க் எனக்கு தெரிஞ்சு,
மாஸ்டர் பீஸ்.
ஏன்னா அது வந்து எல்லா வகையான டாபிக்ஸையும் டச் பண்ணியிருக்கோம், ஆனா ஒரு சின்ன பசங்களுக்கு போட்டு காமிச்சா சின்ன பசங்க பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ்லயும் பாத்திருக்கேன், ஃபோர்டீன் இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஹிட் ஆகும் அந்த படம் வாலி. சோ தயவு செஞ்சு அந்த படமும் பாருங்க, ஃப்ரீயா இருந்தா. அனிமேஷன் படம், பொம்மை படம் நினைக்காதீங்க, அனிமேஷன் படம். அவ்வளவுதான்,
மாஸ்டர் பீஸ். ஒரு படம் வந்து எப்போ மாஸ்டர் பீஸ் ஆகும்னா, லைக் அதுல அந்த படத்தை வந்து இந்த கிரிஞ்சா லேயர் கியர்லாம் சொல்லுவாங்கன்னா, அந்த படத்துல வந்து எப்படி சொல்றது, இப்போ நம்ம போட்டோகிராஃபி வைஸ் யோசிச்சு சொல்லுவோம், இப்போ ஒரு லென்ஸ் இருக்குன்னா லென்ஸ்ல மல்டிபிள் ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, லைக் கிளாஸ் இருக்கு, நம்ம அப்படி வச்சுக்கலாம். அந்த படத்தை பார்க்கும் போதோ இல்லை இந்த ஒரு வெப்சீரிஸ் கூட வச்சுக்கலாம், அதை படிக்கும் போது, ஐ மீன் அதை பார்க்கும் போதோ அந்தந்த ஏஜ் குரூப் அவங்கவுங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுல இருந்து ஒன்று எடுத்துக்க முடிஞ்சுது அப்படின்னா அப்போதான் அது மாஸ்டர் பீஸாகவே மாறும். இப்போ ஒரு தாத்தா பார்க்குறாரு, பாட்டி பார்க்குறாங்கன்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கும், அவங்களாலேயே அதில் இந்த ஹோல்சமாக எடுத்துக்க முடியும். ஒரு குட்டி குழந்தை பார்க்கும்போதும் அதுலேருந்து எடுத்துக்க முடியும்னா அதான் மாஸ்டர் பீஸ். ஸோ வருண் சொன்ன மாதிரி வாலி அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ், பொம்மை படம் கிடையாது.
வேற எந்த அனிமேஷன் படம்லாம் நீங்கள் பார்த்து வியந்து போயிருக்கீங்க?
அப் சின்ன வயசு ரொம்ப பார்த்து ஒரு மாதிரி செம்ம ரிப்பீட்டடா பார்த்து ஜாலியான படம்னு பார்த்தா இது பேபிஸ் டே அவுட்.
விஜய் டிவில போட்டுருவான் அப்பெல்லாம் போட்டோ.
நான் எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது என் பிரதர் வந்து இது வாங்கினா, ஒரு சிடி பிளேயர் மாதிரி வாங்கினான். அப்ப வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கூட வந்து அந்த ஒரிஜினல் சீரீஸ் கொடுத்தாங்க, இங்கிலீஷ் மூவிஸோட சீரீஸ். அதுல வந்து பேபிஸ் டே அவுட் வந்துச்சு, ஒரிஜினல் சிடி. சோ நான் அது போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்து நான் பார்த்த ரெண்டாவது இங்கிலீஷ் படம் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படம் டைட்டானிக். அது என்ன புரியாம தியேட்டர்ல உட்காந்து
பார்த்தேன்.
எனக்கு அந்த படம் பார்த்த நினைவு கூட இல்லை. லைக் சுத்தமா அந்த மெமரி கூட இல்லை. சொல்லுவாங்க நான் அந்த படம் நீ பார்த்த தியேட்டர்ல இருக்கு, ஞாபகம் கூட இல்லை. பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ரெஜிஸ்டர் ஆன படம் வந்து பேபிஸ் டே அவுட் தான். அதனாலயே தெரியல, அதுல ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் வந்ததுனாலயே என்னன்னு தெரியல.
அதிகமா சின்ன வயசுல நான் பார்த்த படம் எதுனா ஃபைண்டிங் நீமோ தான். எப்பவுமே உட்காந்து
எனக்கு
ஆமா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. பெங்களூர்ல நான் யாரோ தாத்தாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவங்க போய் உட்கார்ந்த உடனே நான் ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க ஒரிஜினல் பிக்சார் சிடி வச்சிருந்தாங்க ஃபைண்டிங் நீமோ. அதை போட்டு உட்காந்து ப்ளூரேல உங்க வீட்டுல பிரிண்ட்ல பாத்துட்டு இருந்தேன். அப்போ பாத்துட்டு உனக்கு படம் ரொம்ப பிடிச்சு போச்சு, ரெண்டு வாட்டி கண்டினியூஸா பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு படம் அவ்வளவு பிடிச்சிருந்தா சிடி எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. அந்த சிடி இன்னும் வீட்டுல இருக்கு. இப்போ நீங்க புதுசா ஒருத்தரை பாக்குறீங்க, நெக்ஸ்ட் யாராவது வந்துட்டு இந்த டைரக்டரோட லைன் அப்ஸ் எல்லாத்தையுமே பாக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த டைரக்டரை சொல்லுவீங்க நீங்க? அவரோட விஷனே வித்தியாசமா,
அதாவது நான் நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேக்குறா அப்படி சொல்றியா? வித்தியாசமா இருக்கும் இதுல ஒரு சீன் வரும் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென்ல. ஒரு நீ அந்த படம் பாத்திருக்கேன், அந்த படத்துல வந்து ஒரு இந்த சீன் வரும், ஒரு ஷாப்ல வந்து தாத்தா இருப்பாரு. அவரும் வந்துட்டு அந்த சீன் ஒண்ணுமே இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சீன் தான். பட் பாக்குறவங்களுக்கு படபடபடபடபடன்னு இருக்கும், லைக் நம்ம பிபி ஏத்தி விட்டுறோம் அந்த சீன். அந்த சீன்ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, பயங்கர இன்டென்ஸான டயலாக்ஸ் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவனோட கேரக்டரும் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸும் நம்மள அப்படி பயமுறுத்திடும். ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்க்ரெடிபிள் திங்ஸ், லைக் தே ஹவ் டன் இன்க்ரெடிபிள் திங்ஸ். ஸோ சொல்றான் இதுவும் அப்படிதான், பிக் லெபோவ்ஸ்கியும் அந்த மாதிரி ஒரு படம் தான். பிக் லெபோவ்ஸ்கிலாம் வந்து இது மாதிரி, பிக் லெபோவ்ஸ்கி இஸ் லைக் இஸ் ஆல்சோ லைக் ஒன் தெரபி ஃபிலிம் மாதிரி. லைஃப்னா பிரச்சனை தான் செய்யும், அதுக்காகலாம் ஃபீல் பண்றது முடியாது, ஜாலியா இருக்கும். அதான் அந்த படத்தோட கோர். இது மட்டும் சொல்றேன், ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க 3 பேர், அதுல ஒருத்தன் வந்து இறங்குறான் கிளைமேக்ஸ்ல. அப்ப வந்து இவங்க மீதி 2 பேருக்கும் எப்படி ஃபீல் பண்ணும் கூட தெரியாது, அதுக்கு எப்படி அழணும் எப்படி ஃபீல் பண்ணும் கூட தெரியாது. ஏன்னா அவங்க லைஃப்ல அந்த மாதிரி இருந்ததே கிடையாது, சந்தோஷமா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு எல்லாமே லைஃப் இஸ் விஷ் கிராண்டிங் மிஷின் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கும் லைஃப்ல பிரச்சனை எல்லாம் வரும், வித்தியாச வித்தியாசமா வாழ்க்கை அவங்களை வச்சு செய்யும். இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஜாலியா தான் இருக்கு தெரியும், த டூட் அபைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த படத்தோட கோர். அந்த படம் எல்லாரும் பாருங்க.
நீங்க கோயம்புத்தூர் சொன்ன உடனே எந்த டைரக்டரோட படம் அடுத்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பால் தாமஸ் ஆண்டர்சன் ஒரு டைரக்டர் இருப்பாரு,
பயங்கரம்.
அவர் படம் எடுக்கிறத விட அவர் பேசுறதுக்கு பாக்குறதுக்கே நான் வந்து இன்டர்வியூ எல்லாத்தையுமே தேடி உட்காந்து பாத்திருக்கேன். ஏன்னா அவரே ஒரு படம் நடிக்கலாம், அவ்வளவு நல்ல ஒரு ஆக்டர், பாக்குறதுக்கே அப்படியே என்ன ஹீரோ மாதிரி இருக்காரு, போய் டைரக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவரோட ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், அதுவும் டேனியல் டே லூயிஸ் எல்லாம் வச்சு இப்படி பிஞ்சு எடுத்துருப்பாப்ல எல்லா டேனியும். இந்த யார் என்னென்ன படம் அவர் எடுத்திருக்காருன்னா, தேர் வில் பி பிளட், அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டம் த்ரெட், பூகி நைட்ஸ், வேற என்ன படம் இருக்கு, மேக்னோலியா. இந்த இது மேக்னோலியாலாம் என்ன கான்செப்டே புரியாது.
இப்ப ரீசெண்டா ஒரு படம் எடுத்திருக்கா, எனக்கு பேர் தெரியல, ஏதோ ஒரு படம் நாமினேட் கூட இருக்கு.
இல்ல இல்ல எனக்கு நல்ல பிரிண்ட் கிடைக்கல, நான் தேடிட்டு இருக்கேன்.
லிக்வரி இப்படிலாம் பேசக்கூடாது பாட்காஸ்ட்ல.
இல்ல ஆக்சஸ் இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
We are from a developing country, third world, அப்படிதான் பேசுவோம்.
லிக்கோரைஸ் பீட்சான்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு படம் நாமினேட் ஆயிருக்கு. மாஸ்டர்னு ஒரு படம் இருக்கும், அது ஒரு படம் தான்
நம்ம தளபதியோடதா?
இல்ல இல்ல இல்ல, இது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா யக்கின் ஃபீனிக்ஸோட பெஸ்ட் வந்துட்டு ஜோக்கர்னு சொன்னாங்க. ஆனா யக்கின் ஃபீனிக்ஸோட பெஸ்ட் ஆக்டிங்னா மாஸ்டர் தான். கிழிச்சி பேந்து எடுத்திருப்பா அப்பல அவர்லாம்,
அப்படியா?
அவ்வளவு நல்லா இருக்கும், தயவு செஞ்சு பாருங்க இந்த படம். சோ இது வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம். சோ நீங்க இப்போ ரீசெண்டா மியூசிக்ல அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஏஆர் ரஹ்மான் நீங்க சொல்லுவீங்க தெரியும்.
இல்ல இல்ல, நம்ம வந்து இவங்க எல்லாம் விட்டுடலாம். இந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கவங்க எல்லாம் நம்ம சொல்ல வேணாம், விட்டுடலாம். நம்ம இது பக்கம் போக வேணாம், போதும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்ப ரீசெண்டா நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நான் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நல்லா லைக் சூப்பரா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு கிட்ட வந்து பைசாகோட பாட்டு தான் ரேண்ட். அதுக்கப்புறமா இந்த பாட்டு அசல் கோளாறு. அப்புறமா இந்த மாதிரி பழைய சாங்ஸ் வந்து லைக் மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சிவபால்னு இருக்காரு. சிவபால் வந்து சிவபால் எனக்கு வந்து தெரியும், லைக் ஐ மெட் ஹிம் ஒன்ஸ். I know him, he knows me, அந்த மாதிரி தெரியும். என்னோட ஒரு போட்டோகிராஃப் கூட ஒரு பழைய ஒரு ஏதோ ஒரு ஆல்பம்க்கு ஒரு ஆல்பம் மாட்டா கூட யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அந்த லெவல்ல தெரியும்னு வச்சுக்கோ. சிவபாலோட ஒர்க் நல்லா இருக்கு. அப்புறமா இன்னொரு நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் நீரஜ் எம் செல்வா அப்படின்னு ஒரு மியூசிஷியன் இருக்காரு.
அதுக்குதான் சொல்லுவீங்களா மாட்டேன்.
இது அப்கமிங் மியூசிஷியன், இன்னைக்கு கூட நீரஜோட ஒரு புது இதுதான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஆல்பம் பேரை சொல்லிடலாம்,
Breathe Sound Bleed Light.
Breathe Sound Bleed Light. இது வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்கு. நீரஜ் NERAJ SPACE M SPACE SELVA. இதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னா யாரும் தப்பா போய் தேடுற கூடாது. கரெக்டா நீரஜ் எம் செல்வா ப்ரொஃபைல போடுங்க. இஸ் எ ஜீனியஸ் இன் தி மேக்கிங். சோ கண்டிப்பா கேளுங்க. நீரஜ் எம் செல்வாவோட இன்னொரு ஆல்பம் வந்து திருவாடுமை அப்படின்ட்டு ஒரு ஆல்பம் இருக்கு. அது வந்து அது ஒரு ட்ரிப்பா இருக்கும். சோ கேளுங்க கண்டிப்பா. சோ நீரஜ் எம் செல்வா வந்து one of the favorites. நீ சொல்லு வேற.
நான் வேற சொல்லணுமா? நான் அதிகமா இப்போ கேக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா கௌதம் வாசு வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து அவரு இப்பதான் யாரோட ட்ரூப்பு அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கேபர் வாசுக்கு சிஎன்ஆர் அவங்க லைன் அப்ல நெக்ஸ்ட் நான் வந்து கௌதம் வாசு வெங்கடேசன் போடுவேன்.
அவர் மீட் பண்ணப்போ அவர் வந்து ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, அவர் ஐடில வேலை பார்த்திருந்தாரு கொஞ்ச நாள். இட்ஸ் எ பிரீஃப் ஸ்டென்ட், லைக் ஒரு 8 மாசமா 6 மாசம் வேலை பார்த்திருந்தாரு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவரோட ஜேர்னி எடுத்து பார்த்தா செம்ம வேற லெவல். சோ கேபர்
இவரு இது நான் ரொம்ப நாளா உங்களுக்கு சிம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஆடியோ உங்களுக்கு போய் ரீச் ஆகுமான்னு கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பட் ஐம் சேயிங் சுசாந்திகான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க.
கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு இன்டர்நெட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் தான் சுசாந்திகா. சோ
நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? லாஸ்ட் எபிசோட்ல வந்தாலே ஆஃப்ரீன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்கூல்
ஃப்ரெண்ட் தானே. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே. சென்னை இஸ் எ வெரி ஸ்மால் சிட்டி, இதுல இருந்து இது தெரியுது எல்லாருக்கும், எல்லா சர்க்கிள்லயும் ஓவர்லாப் ஆகும்.
சோ இவங்க நாங்க இப்ப சொன்னதுல நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் தான், யாருமே வந்து லேபிள் 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 சைன் பண்ணாதவங்க அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு
எல்லாமே ஒரு நாள் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க
நம்மளாம். இன்னொன்னு வந்து இப்போ சினிமால வந்து மியூசிக் போடுறவங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லும்போது யார் யார் சொல்லுவீங்க?
எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து அமித் திரிவேதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஏன் அமித் திரிவேதி?
ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப பாலிவுட் எடுத்துக்கலாம், பாலிவுட் வந்து இது மாதிரி இல்ல லைக் நீ எனக்கு அமித் திரிவேதி பார்த்தாலே எந்த ஞாபகம் வரும்னா, நீ ஒரு பழைய இந்த போட்டோ இருக்கு ரகுராயோட போட்டோ ஒன்னு இருக்கு மும்பை மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. பயங்கர கூட்டமா இருக்கும், லைக்
பிரிட்ஜுக்கு மேல நின்னுதானே.
பிரிட்ஜுக்கு வந்து எடுத்திருப்பாரு. ஒருத்தர் மட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. பாத்திருக்கியா?
பாத்திருக்கேன்.
பாலிவுட் வந்து அந்த ஸ்டேஷன் மாதிரி அங்க அறக்க பறக்க ஓடிட்டு இருக்காங்களா, அதர் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் பாலிவுட். அமித் திரிவேதி இஸ் தட் பர்சன் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கலவரத்திலையும் அவர் வேலையை அமைதியா பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அமித் திரிவேதியோட ஒர்க் கேட்கும்போது. அதனால அமித் திரிவேதி, ஸ்னேஹா கன்வல்கர் அவங்க யாரு அப்படின்னா, கேங்ஸ் ஆஃப் வாசேபூர், அப்புறமா எல்எஸ்டி, ஓய் லக்கி லக்கி ஓய், இதுக்கெல்லாம் மியூசிக் போடுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஒர்க் நல்லா இருக்கும். ராம் சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒர்க் நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா ரீசெண்டாக வந்து தெலுங்குல அனுராக் குல்கர்னின்னு ஒரு சிங்கர் இருக்காரு, அவரோட பாட்டுலாம் சூறையா இருக்கு, லைக் அவர் பிரி பிரின்னு பிரிக்கிறாரு. ரீசெண்டா ஷியாம் சிங்கரான ஒரு படத்துல ரெண்டு பாட்டு பாடிந்தாரு, ரெண்டு பாட்டுமே பயங்கரம். என்னடா இந்த மனுஷன் எப்படி பாடுறாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போதுதான் லைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் விஜய் டிவில ஒரு படம் பார்த்துருப்போம், இனிது இனிது. நீ பாத்திருக்கா? அது வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக், ஓகேவா? அந்த படத்தோட மியூசிஷியன் வந்து மியூசிக் கம்போசர் பேர் வந்து மிக்கி ஜேமேயர். நான் வந்து இவ்வளவு நாளா அவர் மியூசிக் கேட்கவே இல்லை, நான் இப்பதான் ஷியாம் சிங்கரை பார்த்துட்டு அவரோட மியூசிக் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு பயங்கரமா இருக்கு இவரோட மியூசிக், ஏன் இதை பத்தி யாருமே எங்கேயுமே பேசல? இந்த அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்லாம் சொல்லுவாங்களே, இவர் ரேட்டே ஆகலையடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அவர் அங்க பெரிய ஆளா இருந்திருக்கலாம், பட் அவர் இந்த ஸ்டேட்டை தாண்டி அவருக்கு மற்ற ஸ்டேட்ஸ்ல கிடைக்க வேண்டிய இது கிடைச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரை பத்தி யாருமே பேசல. அந்த மாதிரி இப்ப அனிருத் இங்க மியூசிக் போட்டா அனிருத் ஆஸ் ஃபேன் பேஜ் இன் ஆந்திராவில், அந்த மாதிரி அவருக்கு எந்த இதுமே சுத்தி இறங்கிய மாதிரி தெரியல. இங்குமே அவரை பத்தி யாரும் பேசல. ஸோ அவரோட ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ நீ சொல்லு, அந்த மாதிரி நீ ரீசெண்டா கேட்டு பிடிச்ச போகுது?
ரீசெண்டா கேட்டு டீப்பா டிக் பண்ணி ஒரு மியூசிக் டேரக்டர் பிடிச்சேன்னா, மலையாளத்துல வந்து ஜாசி கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு.
பாட்டு பாடிருப்பாரு அவர் தானே?
அவர் தான். அவர் நீங்க இன்னும் பாப்புலரா சொல்லணும்னா இந்த என்னது லட்சாவதியே, அதுக்கப்புறம் தில்லேலே தில்லேல, அது என்ன பண்ற அன்னக்கிளி நீ வாடி, இந்த ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த ரெண்டு பாட்டு வரும்ல, ஸோ அதோட மியூசிக் டைரக்டர். ஆனா அவரோட பிலிமோகிராஃபில எக்கச்சக்க பாட்டு இருக்கு. அவருக்கு இதுல வந்து தமிழ் இன்ஃபுளுயன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும், அந்த குத்தி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும், பீட் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். எடுத்துருவாரு. அதுல வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் ரிப்பீட்டடா இன்னி வரைக்கும் கேட்டிருக்கேன், நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து
என்ன படத்துல வந்து
அது படம் பேரு தெரியல இருக்கு, ஏன்னா நில்லு நில்லு பாட்டு பேரு. அது ஜாஸ்தி கிஃப்டே நடிச்சு அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம். சோ அது செம்ம. அது எப்படின்னா, ஜாஸ்தி கிஃப்ட் வாஸ் அவரோட மியூசிக் சென்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹியூமர் எலிமெண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரிலீஸ் ஆன டைம்ல. ஆனா போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே ரொம்ப கேட்சியா இருக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த மியூசிக்கு.
இந்த பாட்டு கூட அவர் தான் பாடுறேன்னு நினைக்கிறேன், அன்னியன்ல அண்ணங்க கொண்டக்காரி அவர்
பாடு. அவரு நிறைய தமிழ் படத்துல பாடியிருக்காரு அவரு, ஏன்னா அவர் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஆமா. ஸோ அவரு ஜாஸ்தி கிஃப்ட். அதுக்கப்புறம் வேற யாரு, திபுநந்தன் தாமஸ். ஆக்சுவலி நான் வந்து அடியே, அப்புறம் இந்த பேச்சுலர் படம்,
இந்த பாட்டு கூட அவர் தானே போட்டாரு, நீ கவிதைகளா பாட்டு,
நீ கவிதைகளா. இது ஏன் நான் சொன்னோம்னு நினைக்கிறேன்னா,
அந்த பாட்டு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் அந்த பாட்டுக்கு கண்ணியா இருப்பாங்க, ஆனா அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க.
தெரியாது, பேசு. ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பர்சன், ஏன்னா வந்துட்டு அவரோட ஃபிலிமோகிராஃபிலையும் எக்கச்சக்க பாட்டு வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா பிரதீப் குமார் பாட்டா இருங்க, அந்த பிரதீப் குமார் பாட்டு அப்படின்றது இல்ல, திபுநந்தன் தாமஸ் போட்டிருக்காரு. நான் பேச்சுலர் ஆக்சுவலி அந்த அடிய பாட்டு வந்து ஜிவிபி தான் கம்போஸ் பண்ணாருன்னு நினைச்சேன் நான். அது அவன் பாட மட்டும்தான் அவர் செஞ்சிருக்காரு, ஆனா கம்போசிஷன் தான் திபுநந்தன். யோசிச்சு பாருங்க, அந்த இந்த பாட்டுலாம் பச்சிகலாம் பாட்டுலாம் எனக்கு எல்லாம் ட்ரிப்பு, அதெல்லாம் பச்சிகலாம்னு பேச்சுலர்
அது வேற எங்கிருந்தோ வந்த மாதிரி இருந்துச்சு.
எங்க இருந்து இருந்தது?
அங்கமல் டேரி.
நானும் அது யோசிச்சேன், பட் பரவாயில்ல.
அந்த எனக்கு அந்த படத்துல அந்த ரெண்டு மூணு பாட்டு அங்க இருந்து வந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, அது ப்ராப்பரா அங்க வந்து பண்ணணும் டெலிபரேட்டா பண்ணதா எப்படின்னு
தெரியல, நம்மளால சொல்ல முடியாது. அப்புறம் ஆப்வியஸா ஃபைனலா வந்து ரெக்ஸ் விஜயன் அவரையும் சொல்லியாகணும். இருக்கு.
அப்ப வந்து நான் ஒரு சன்செட் பாத்துருந்தேன் ஒரு இடத்துல நின்னு, ஒரு மலை மேல இருக்க ஒரு தர்கா, ஓகேவா, பஹல்காம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல, அங்க இருந்து ஒரு சன்செட் பாத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி சன்செட் நான் பார்த்ததே இல்லை இங்க, ஏன்னா பாக்குறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அந்த மாதிரி டெரைன் இங்க இல்ல. பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு மாத்தன் தீம் தான் ஞாபகம் வந்துச்சு, டப்புன்னு என்னன்னே தெரியல டக்கு ஞாபகம் வந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
நிறைய பேர் இருக்காங்க என்னென்னமோ டிஸ்கவர் பண்றது. இப்ப ரீசெண்டா வந்து ஏகாம்பரம், ஒரு பேர் தேவன் ஏகாம்பரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு,
அவர்லாம் வேற மாதிரி ஜாலியா இருக்கும் அவர் பாட்டுலாம்.
சோ இவங்க எல்லாம் ரீசெண்டா நான் பிஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர். நீங்க ஃபாரின்ல இல்லைன்னா வந்து அவுட் சைட் இந்தியா ஆர்டிஸ்ட் வேற யாராவது இருந்தாங்கனாலும் சொல்லுங்க.
சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தா நான் இவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், லாஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ்
அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது நீங்க முதல் நாளே எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்க லாஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ். நான் வந்து வீட்டுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா மறந்து மறந்து போயிடுறேன். இப்ப நீங்க சொன்னோன்னே
ஜேசன் மிராஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஃபுல் கிட்டார் பேஸ்டா இருக்கும் அவரோட பாட்டு, ஒரு மாதிரி கண்ட்ரி சாங்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கும், எப்படி ஃபீல் குட்டா இருக்கும், இந்த வினித் ஸ்ரீனிவாசன் படங்கள் மாதிரி இருக்கும் அவர் பாட்டு. நம்ம இங்கிலீஷ் தான் பட் ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்கா இருக்கும் அது. அப்புறமா ட்ரீம் அகாடமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, த ட்ரீம் அகாடமி, அவங்க பாட்டு கேட்டு பாருங்க. இப்ப நான் இப்ப சில பேர் இருப்பாங்க லைக் என் ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, தே mainly listen to one type of music like techno illana EDM andha maari la kekkanga, they are into it. enakku andha maari edukkulime porla perusaga illa ena na over state of mind irukkumbodhu enakku over type of music theva podunu enakku feel aagum, enala eppoyume vandu comforting madala paattum ketittu irukka mudiyadhu, eppoyume techno ketittu irukka mudiyadhu, ellame irundha nalla irukum appdi nenikkom. யாராவது இது இப்ப எல்லாருமே கேட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் யாராவது கேட்கணும்னா கேளுங்க. கேன்யா வெஸ்டோட மியூசிக் யாராவது கேட்கணும்னா கேளுங்க.
நான் ஆக்சுவலி கேட்டதே இல்ல.
இஸ் ஜீனியஸ். நீ கேளு, டோன்ட் டவுன் ஒரு ஆல்பம் வந்திருக்கு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு.
டோன்டா
சாண்ட் மட்டும் கேட்காத, டோன்டால வந்து ஹெவன் அண்ட் ஹெல்னு ஒரு பாட்டு இருக்கு, லிசன் டு ஹெவன் அண்ட் ஹெல். மலையாளம்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டோட பாட்டு நான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு ரேண்டமா ஸ்பாட்டிஃபை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. அவர் பேர் வந்து அரோமால் செக்கவர், பாட்டு பேரு வெயில்.
நானும் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்,
நான் ஷேர் பண்ணிருக்கேன். அவரோட ஃபாலோயிங் மந்த்லி லிசனர்ஸே ஒரு 23,000 பேர் தான் இருக்காங்க. இது அப்கமிங் ஆர்டிஸ்ட் இன் மேக்கிங். ஸோ அவரோட பாட்டு கேட்டு பாருங்க. அண்ட் ஒரு டுனிஷியன் ஆர்டிஸ்ட் இருக்காரு, நான் ஒரு விமியோல ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு எப்படி சொல்லு படம்னு சொல்றதா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்றதா தெரியல, ஒரு பெங்காலி விஷுவல் ஆடியோ விஷுவல் ஒர்க் வச்சுக்கலாம். அதுல வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் பிளே ஆயிட்டு இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு அந்த மியூசிக்கும், அது எனக்கு அது பயங்கரம் ஒரு இன்டென்ஸா இருந்துச்சு. இது என்னன்னு சதாம் பண்ணி பார்த்தா அது வந்து டஃபர் யூசப் அப்படிங்கிற ஒரு டுனிஷியன் மியூசிஷியன், DHAFERYOUSSEF டஃபர் யூசப்போட மியூசிக். ஸோ அவரோட மியூசிக் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம், இந்த எபிசோடே 4 மணி நேரம் ஆயிடும். ஸோ யா நம்ம அடுத்தது அப்படியே ஜம்ப் ஆகி போலாம்.
இதுல வந்துட்டு நான் ரீசெண்டா டிஸ்கவர் பண்ணி கான்ஸ்டன்டா கேட்டுட்டு இருக்கிற ஒரு இந்தியன் பேண்ட் வந்துட்டு எது சொல்லணும்னா பீட்டர் ரெக்கார்டிங், பீட்டர் கேட் ரெக்கார்டிங் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் இருக்காங்க, செம்மையா இருக்கும் ஜாஸ் மியூசிக். எல்லாருமே மல்லு பாய்ஸ், ஆனா தே ஆர் செட்டில்ட் இன் மும்பை. ஸோ அவங்களோட மியூசிக் அப்படியே ஜாஸ் ஜாஸ் வைப்ல தான் இருக்குமே. அவங்க பீட்டர் கேட் ரெக்கார்டிங் அனுப்போ அப்படின்ட்டு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக் மங்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் இருக்காங்க, அவங்களோட பாட்டு நான் ஒரு ஒரு வாட்டியும் கேட்கும்போது நான் ஃபியூச்சருக்கே போய் உட்காந்துடுறேன், அது ஏனே தெரியல ப்ரெசென்ட்ல இல்லாமல். ஸோ அது வந்து ஒரு டைம் ட்ரிப்னு வச்சுக்கோங்க, டைம் ட்ரிப் பார்ப்போம் அந்த ஒரு பேண்ட் இருக்கு.
புது வார்த்தையா இருக்கு டைம் ட்ரிப், டைம் டிராவல் தான் கேட்டுப்பட்டிருக்கேன். டைம் ட்ரிப் பண்ணு பாசன் சொன்னா இவங்க நியாபகம் வராங்க, சாய் மெட் டோஸ்ட், அவங்க ரொம்ப ஃபேமஸ்,
வெரி ஃபேமஸ்,
அவங்களோட பாட்டு செம்மையா இருக்கும்.
இவரு இன்ஸ்டாகிராம் தான் எம் எஸ் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா?
தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். அவரோட இன்ஸ்டாகிராம்லயே போய் பாருங்க, ரீல்ஸ் எல்லாம் பாட்டு போடுவாரு. என்ன இருக்கும்னா, இப்போ சாட்ல பேசுறதுல வச்செல்லாம் ஒரு பாட்டு போடுவாரு அவரு, சாட் வாட்ஸ்அப் சாட்ல பேசுறது வச்செல்லாம் பாட்டு போடுறது. அதுக்கப்புறம் ஆட்டோ கிடைக்கல தான், ஆட்டோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடுவாரு ரீல்ஸ் எல்லாம். செமையா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் ரீசெண்டா ஒரு பாட்டு விட்டுருக்காரு, ஓடாத ஒலி ஓடாதே ஒலியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு.
ஓகே ஓகே ஓகே.
அவரோட பிறவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டா நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரோட பாட்டும் செம்மையா இருக்கும். எம் எஸ் கிருஷ்ணா, கேஆர் எஸ்என்ஏ அவரு. நெக்ஸ்ட் வந்து இதோட சொல்லிட்டு நான் எண்ட் பண்ணிக்கிறேன், கிரெகோரி
ஆலன், கிரெகோரி
ஆலன் இசகோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. He writes okay. and he composes and he sings his own song. Label irukku, ana vandu he does everything on his own. So avaroda okay, part vandu okay, amma okay. deep pa meaningful la irukum. It's come here.
Okay. Now ore recommendation nama solikiram music wise. Idan Raichel abdin oru thar irukkar. Israeli artist, Israeli musician. I D A N R A I C H E L. Idan Raichel. Avaroda music nalla irukum. அதுல அவரோட இடான் ரைச்சல் ப்ராஜெக்ட் ஒரு ஆல்பம் இருக்கும், அதுல அவுட் ஆஃப் தி டெப்த்ஸ் ஒரு பாட்டு இருக்கும், அது கேட்டு பாருங்க, செமையா இருக்கும்.
நீங்க 6091 கேட்டிருக்கீங்களா?
இல்ல,
6091 ஒரு மல்லு ஆர்டிஸ்ட் தான் அவரு, அவரோட பாட்டு எல்லாம் கேளுங்க. அதுவும் வந்துட்டு அதுவும்
குமாட்டி கனவிலே அந்த ஆர்டிஸ்டா.
குமாட்டி வந்து என்னதுன்னா, சின்ன பசங்களை வந்து பயப்படுத்துறதுக்காக மைடியர் குட்டி சாத்தான்றதுனால நம்ம இதுல.
ஆமா ஆமா.
அதே மாதிரி வந்து கேரளால கும்மாட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வர டயலாக்ஸ் எல்லாத்தையுமே ரீமேக் பண்ணி அவர் ஒரு பாட்டா பண்ணியிருப்பாரு.
மைடியர் குட்டிச்சாத்தானே மலையாள படம் தானே?
ஆமா ஆமாங்க, கரெக்ட் தாங்க.
ஓகே,
ஆனா இது
அது அப்பவே பான் இண்டியன் பிலிம்.
ஆமா. சோ இது அதுவும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்காது, ஒரு கேஸ் ஸ்டடி தெரியும்ல அது உங்களுக்கு. மோஸ்டா பிராக்டிக்கல் இத வச்சு தான் யூஸ் பண்ணாங்களே அந்த படம் ஃபுல்லா,
எஃபெக்ட்ஸ் வச்சு, மின்னல் மூட்டை மாதிரியா?
அது வந்து
நைஸ் நைஸ். நம்ம அப்படியே அடுத்துக்கு போலாம், லைக் சீரிஸ் அந்த மாதிரி போலாம். ஓகே, சீரிஸ் நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா, யூஸ்வலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாருங்க, கேம் ஆஃப் ஃபன்ஸ் பாருங்க, இல்ல பிரேக்கிங் பேட் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல போறது இல்ல. ஃபர்ஸ்ட் வென் தே சீ அஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, அது பாருங்க. நீ பார்த்தாச்சா?
பார்க்கல பார்க்கல. நான்
இல்லையா? When they see us is based on a true incident. True incident, true atrocity. It is directed by Ava DuVernay. அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கர். ஸோ யூஎஸ்ல அவங்க எடுத்த படம், ஐ மீன் அவங்க எடுத்த சீரீஸ் When they see us பாருங்க. அதை பத்தி நீங்க பெருசா எதுவும் சினாப்சிஸ் எல்லாம் படிக்கலாம் வேணாம், அப்படியே போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். லைக் சூப்பரா இருக்கும்னு சொல்றத விட அது உங்களை உலுக்கி போட்டுரும். அந்த மாதிரி என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் வந்து இது, நார்கோஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த நார்கோஸ் இப்ப கடைசியா ஒரு சீசன் வந்துச்சு. நார்கோஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது அதுக்கு அவ்வளவு ஹைப் இருக்கும், எல்லாரும் நார்கோஸ் 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 நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கடைசி சீசன் வந்துச்சு, எவனுமே அதை பத்தி பேசவே இல்லை, ஒரு சத்தமே இல்லை. நெட்ஃபிளிக்ஸே அதை ஒழுங்காவே ப்ரொமோட் பண்ணல, அவனே ஃப்ரீயா விட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, எனக்கு நார்கோஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஆக்சுவலி நார்கோஸ் மெக்சிகோ ரிலீஸ் பண்ணும்போது நிறைய டெத் த்ரெட்ஸ் எல்லாம் வந்துச்சுல, நெட்ஃபிளிக்ஸ் ஆபீஸ்க்கே நிறைய டெத் த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னு
கேள்விப்பட்டேன். அதனாலயா என்னன்னு தெரியல, அதை ஒழுங்கா இது பண்ணவே இல்லை, எடுத்துட்டே போல. நிறைய பேர் எடுத்து பேசல, எதுவுமே பண்ணல. யூஸ்வலா ஒரு சின்ன இது இருந்தா கூட நெட்ஃபிளிக்ஸ் அப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்க, நார்கோஸ் அவ்வளவு பெரிய ஒரு இது எதுவுமே பண்ணாம விட்டான். எனக்கு நார்கோஸ் ரொம்ப பிடிக்கும். நார்கோஸ் பாருங்க, நேத்து மகான் பார்க்கும் போது ஃபுல்லா என்ன நார்கோஸ் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
ஒரு பக்கம் பிரேக்கிங் பேடு, ஒரு பக்கம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ இப்ப எல்லாருக்குமே அதிகமா ரெக்கமெண்ட் பண்றதுன்னா ஹாட் ஸ்டார்ல வந்து சக்சஷன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு. அது அந்த ஷோ நான் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல. இருக்கு அது இட்ஸ் வெரி அண்டர் பிளேட். ஏன்னா 2005 வந்துட்டு இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் HBO டெலிகாஸ்ட் பண்றாங்க. கேவலமான ரிவ்யூஸ் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் ஸ்டோரி, நார்கோஸ் மாதிரி தான். என்னன்னா போலீஸ்காரங்களுக்கு வந்து சுத்தமா ஃபண்டே இல்லாம ஒரு ட்ரக் ஆர்டர்ல சேஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து அந்த ட்ரக் ஆர்டர்ல பிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் கதையே. ஸோ அது படிக்க, அதாவது ஒரு வயரை ஃபிக்ஸ் பண்ற ஆரம்பிக்க, அதாவது ஒரு ஸ்டிங் வயரை வந்து உள்ள பிளான் பண்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா வந்துட்டு இருக்குமே. அதை எப்படி பிளான் பண்றாங்க, எப்படி அது நடக்குது, அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன, ட்ரக் கார்டர்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு ஸ்லோவா பில்டப் பண்ணலாம். ஸோ அது ஒரு சீரீஸ். மூணாவது வந்துட்டு இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. ஏன்னா அது ரொம்ப லைஃப் ஃபில்டா இருக்கு அந்த சீரீஸ். ஸோ நான் அந்த சீரீஸ் பேர் வந்து சொப்ரானோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். ஸோ குட்ஃபெலாஸ், அதுக்கப்புறம் காட்ஃபாதர், இந்த மாதிரியான இட்டாலியன் பேஸ்ட் ஃபிலிம் எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சு லாங்கா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு 6 seasons எடுத்திருக்காங்க. HBO தான் அதுவும். இட்ஸ் அமேசிங் ஸ்டோரி. நான் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பாக்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா வந்துட்டு அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் என் ஃபேமிலி கேரக்டர்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ணி
என்ன சொல்ற இட்டாலியன் கேரக்டர்ஸ் ஃபேமிலி கேரக்டர்ஸ் தான்.
இல்ல இல்ல, அதுல பவர் பிளே அப்படி இருக்கும். அதுல பவர் பிளே அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். சோ சொப்ரானோஸ் அப்படி
லைக் அப்படி இது பண்ணா நெட்ஃபிக்ஸ்ல வந்து டோன்ட் ஃபக் வித் கேட்ஸ் னு ஒரு ஒன்னு இருக்கு. பெஸ்ட்,
சூப்பரா இருக்கும்,
ப்ளீஸ் வாட்ச் இட். அதோட மேக்கர்ஸ் ஆஃப் டோன்ட் ஃபக் வித் கேட்ஸ் கேம் அப் வித் a new one ரீசன்டா, தி டிண்டர் ஸ்விண்ட்லர் அப்படினே தான் பார்த்தேன்.
எப்படி இருந்து நல்லா இருந்துச்சா?
As good as Don't Fuck With Cats. But still, Don't Fuck With Cats is OG. So, அது பாருங்க. அப்புறமா
அதே மாதிரி நீங்க Don't Fuck With Cats சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் ஞாபகம். பேர் வந்து ஸ்டார் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. It's a 18 episode documentary where they actually uncover a case completely. எங்க உள்ள போய் என்ன கேஸ் வாதாடுறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் கஷ்யப் ஆக்சுவலி ஒரு இதுல வந்து பேசியிருந்தாரு. இதை பத்தி டாக்குமெண்ட்ரினா இப்பதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் உட்காந்து பார்த்தேன். அதுல
என்ன,
தி ஸ்டார் கேஸ் அப்படின்னு. ஆமா, ரொம்ப ஸ்லோவா போகும். ஏன்னா அது கேஸ் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோன்ட் ஃபக் வித் கேட்ஸா இருக்கட்டும், இன்னொன்னு இந்த டிண்டர் ஸ்விண்ட்லர்லாம் அந்த டிராமா எலிமெண்ட் இருக்கும், பேச வச்சிருப்பாங்க. இதுல அப்படி கிடையாது, இதுல டைரக்டா அவங்க கேமரா எடுத்துட்டு ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான்.
அண்ட் நான் நெட்ஃபிக்ஸ்ல ரீசெண்டா பார்த்த ஒரு சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்தியன் ஒன் அதுதான், போட்டா ஃபேக்டரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ போட்டா ஃபேக்டரி,
போஜா கார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கும். அதுவும் இது வால்யூம் மாதிரி தான், ஒரு ஒரு வயசுல ஒன்னொன்னு பார்த்தா ஒன்னொன்னு ஹிட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் டைரி ஆஃப் wannabe celebrity னு சொல்லாமே அந்த மாதிரி இருக்கும். சோ இட்ஸ் அமேசிங். அதுவும்
இப்ப அது சொன்னா எனக்கு இது ஞாபகம் வருது, இது ரிக் அண்ட் மார்ட்டி. ரிக் அண்ட் மார்ட்டி எல்லாம் பயங்கரம். ரிக் அண்ட் மார்ட்டி பாருங்க,
ரிக் அண்ட் மார்ட்டி மாதிரியே சவுத் பார்க் னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஒரு சீரிஸ் இருக்கு. ப்ரோ நீங்களும் பாருங்க, அது
சவுத் பார்க்.
சவுத் பார்க்
நெட்ஃபிக்ஸா?
நெட்ஃபிக்ஸ்ல இருக்கு. அது சின்ன பசங்க எல்லாருமே ஸ்கூல்ல வந்துட்டு அட்டகாசம் பண்றதுதான் வந்து சீரீஸ். ஆனா சின்ன பசங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது.
என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல கிம்ஸ் கன்வீனியன்ஸ் ஒரு சீரீஸ் இருக்கு, சித்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து செகண்ட் லாக்டவுன் நினைக்கிறேன், அந்த டைம் வந்து செம்ம கடுப்புல இருந்தேன் லைஃப்லயும் சரி லாக்டவுன் என்னடான்னு சப்ளை ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது கிம்ஸ் கன்வீனியன்ஸ் தான் என்ன 2-3 வாரம் காப்பாத்துச்சு. டெய்லி கிம்ஸ் கன்வீனியன்ஸ் உட்காந்து பார்ப்பேன், வேலை பார்த்து முடிச்சுட்டு செம்ம ஜாலியா இருக்கும். லைக் காமெடியா எடுக்கணும்னு எடுத்த மாதிரிலாம் இருக்காது, நேச்சுரலா அப்படியே இருக்கும். அவங்க ஒரு இமிகிரண்டோட லைஃப் காமிச்சுட்டே இருப்பாங்க, கொரியன் இமிகிரண்ட்ஸ் இன் கனடா, அதான் கதை கான்செப்ட். சோ பயங்கரமா இருக்கும். சோ கிம்ஸ் கன்வீனியன்ஸ் பாருங்க.
ஆப்வியஸா இவரு சிட்காம் சொன்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே இனி வரைக்கும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆபீஸ்க்கு தான். தயவு செஞ்சு ஆபீஸ் பாருங்க.
ஏதாவது பாக்கல. அது எதுல இருக்கு? பிரைம்ல இருக்கா?
பிரைம்ல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ரெண்டுத்துக்குமே இருக்கு. அது பாருங்க. அப்புறம் கடைசியா இப்ப போயிட்டு இருக்கு ஒரு சீரீஸ் பேர் வந்துட்டு யுஃபோரியான்னு சொல்றேன்.
ஜெண்டையாவோடது HBO ல இருக்கா? நிறைய பேர் சூப்பரா இருக்கு சொல்றாங்க.
அது ஆக்சுவலி
நிறைய இப்ப ரீசெண்டா ஒரு எபிசோட் கூட பயங்கரம் இன்டென்சிட்டியோட இருக்காங்க.
இது வந்து ஒரு ஹைஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் ஹைஸ்கூல்ல நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி நடக்கிற ஹைஸ்கூல்ல இருக்கு. அதுதான் வந்து கான்செப்ட். அது வந்து இப்போ ஆன்கோயிங் சீரீஸ்ன்றதுனால நான் அதை ஹால்ட் பண்ணி வச்சிருக்கேன் செகண்ட் சீசன்ல. தேர்ட் சீசன் தான் இப்ப புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஒன்னொன்னா எல்லாருமே ரேவ் ரியாக்சன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஹெவியான சீரீஸ். தயவு செஞ்சு நான் சஜஸ்ட் பண்ணது எதுவுமே டிப்ரெஷன்ல இருக்கும்போது பாத்துறாதீங்க. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். போஜா கார்.
அப்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னா வெந்தே சீசன் பாக்காதீங்க, பயங்கர டிப்ரெசிங்கா இருக்கும். சாரி, அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை
சொன்னேன். கிம்ஸ் இன்கன்வீனியன்ஸ் பாருங்க. சூப்பர் ஸ்டோர்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அதுவும் பாருங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆபீஸ்
டிப்ரெஷன்ல இருக்கவங்க ஜாலியா பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கவங்க ஹெவியா இருக்கிறது பாருங்க.
சோ இந்த இதோட இந்த இந்த எபிசோட்ல வந்துட்டு நாங்க என்னென்ன பேசியிருக்கோம், மூவிஸ் மியூசிக் அண்ட் சீரீஸ் பத்தி பேசியிருக்கோம். இதே மாதிரி ஆமா கொஞ்சோண்டு பேசியிருக்கோம். இது இது வந்து நாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வாரம் அடுத்ததுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு மோஸ்ட்லி நாங்க போட்டோகிராஃப் புக்ஸ் அப்புறம் பீப்புள் அவங்கள பத்தி எல்லாம் பேசலாம். எந்த இன்ஸ்டாகிராம் இதை பத்தி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதுக்கு அடுத்த வர வர எபிசோட்ல லைனா பண்றோம். அப்படியே ஒரு இன்டர்வியூல எடுத்து கெஸ்ட் எல்லாம் வந்தாலும் நல்ல ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணலாம்னு யோசிக்கிறோம்.
ஸோ இன்னொரு எபிசோடு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு பிடிச்சதை பத்தி ஷேர் பண்ற ஒரு எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். Until then, this is Prashant signing off alongside. Bye.